அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் படைத்த நீதியின் பாதையில் நீங்கள் நடக்கவும் இறைவனிடம் முழுமனதுடன் அன்பு செலுத்தவும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் வேண்டும் என்று விரும்புகிற இறைவன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவானாக. இறைவனுடைய வார்த்தையை பற்றிய காலவரிசை ஆய்வில் 88வது பாடத்திற்கு இன்று வந்துள்ளோம். நாம் பார்த்தபடி பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பரிசுத்த வேதாகமத்தின் முதல் பகுதியை, அதாவது தோரா, சங்கீதங்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை எழுத இறைவனின் ஆவி 40க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஊக்கமளித்தது. இறைவனின் புத்தகத்தின் முதல் பகுதி பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அந்த பகுதியில் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரே செய்தியை பகிர்ந்து கொண்டு இறைவன் பரிசுத்தர், நீதி உள்ளவர் என்றும், எனவே ஒவ்வொரு பாவத்தையும் நியாயம் தீர்க்க வேண்டும் என்றும் கூறுகிறார். இருப்பினும் இறைவன் கருணையால் நிறைந்தவர். ஆதமின் பிள்ளைகள் தங்கள் பாவத்தில் அழிந்து போக விரும்பவில்லை. இறைவன் தனது தீர்க்கதரிசிகள் மூலம் ஒரு மீட்பரை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்திருந்தான். பரிசுத்த மேசியா ஒரு கன்னி பெண்ணிடம் பிறந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வார். பின்னர் ஆதமின் பிள்ளைகளின் பாவங்களுக்கு கிரயம் செலுத்துவதற்காக அவருடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். பழைய ஏற்பாட்டின் அனைத்து தீர்க்கதரிசிகளும் வரவிருக்கும் இந்த மேசியாவை பற்றி எழுதினார்கள். பரிசுத்த வேதாகமத்தின் இரண்டாம் பாகத்தில் புதிய ஏற்பாடு நற்செய்தி புஸ்தகம் இறைவன் திட்டமிட்ட காலம் வந்தபோது அவர் வாக்குறுதி அளித்ததைப் போலவே உலக மீட்பராகிய மேசியாவை அனுப்பினார். அவருடைய தீர்க்கதரிசிகள் மேசியா நாசரேத்தின் ஈசா, இதுவரை வாழ்ந்த ஒரே பரிசுத்த நபர். ஈசா இறைவனின் சக்தியால் நிறைந்திருந்தார். ஏனென்றால் அவர் ஒரு மனித உடலில் இறைவனின் வார்த்தையாக இருந்தார். இறைவன் ஈசாவை பற்றி கூறின சாட்சியை யோவான் 3:16 ஆயத்தில் வாசிப்போம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று கூறுகிறது. ஆனாலும் மனிதர்கள் அந்த பரிசுத்தமான ஈசாவை சிலுவையில் அறிந்து கொண்டார்கள். ஆனால் இறைவன் அவரை 3வது நாளில் உயிர்ப்பித்தார். பல சாட்சிகளால் இயேசுவை கண்ட பிறகு இறைவன் அவரை பரலோகத்தின் மிக உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினார். ஆனால் சம்பவம் அங்கே முடிவதில்லை. இறைவனை நீதியான ரட்சிப்பின் அற்புதமான சம்பவம் ஒரு தொடக்கத்தையும் முடிவையும் கொண்டுள்ளது. ஒரு தலை மற்றும் ஒரு வால். இந்த தீய உலகம் மேசியாவை, இயேசுவை கடைசி நபியாக இதுவரை காணவில்லை. ஈசா மசீஹ் சாத்தானையும் அவருடைய தீய தேவதூதர்களையும் நெருப்பு கடலில் தள்ளவும், நியாயத்திற்பு நாளில் ஆதமின் பிள்ளைகளை நியாயம் தீர்க்கவும், இந்த பழைய உலகத்தை மீண்டும் உருவாக்கவும் வரப்போகிறார் என்று இறைவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இன்று நம்முடைய பாடம் ஈசா திரும்பி வருகிறார். புதிய ஏற்பாட்டின் இறுதி பகுதியிலிருந்து வெளிப்படுத்துதல் என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்போம். வெளிப்படுத்துதல் ஒரு ஆழமான மற்றும் சக்தி வாய்ந்த புத்தகம். ஏனென்றால் இந்த தற்போதைய உலகம் ஒரு முடிவுக்கு வரும். காலத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்று அது அறிவிக்கிறது. வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் 22 அத்தியாயங்கள் உள்ளன. நம்பும் அனைவருக்கும் மகத்தான வெற்றியை அறிவிக்கும் அத்தியாயங்கள். ஆனால் நம்பாதவர்களுக்கு இந்த அத்தியாயங்கள் பெரும் பயங்கரத்தை கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் ஈசா மசீகை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுத்தால் இறுதியில் அவர் உங்கள் நீதிபதியாக இருப்பார் என்பதை வெளிப்படுத்துதல் புத்தகம் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் இறைவனின் ஆட்டுக்குட்டியை ஏற்கவில்லை என்றால் நீங்கள் இறைவனின் சிங்கமாகிய ஈசாவை சந்திப்பீர்கள். ஏனென்றால் பாவத்தை நீக்குவதற்கான பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இறந்த ஈசா மசீஹ் நியாயம் தீர்க்க ஒரு வலிமையான சிங்கமாக திரும்புவார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. இப்பொழுது வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதிகளை கவனமாக கேட்போம். ஈசா மசீஹ் ஜன்னத்திற்கு திரும்பிய பிறகு உலகத்தின் முடிவில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை யக்யாவுக்கு வெளிப்படுத்தும்படி அவர் தனது தூதரை அனுப்பினார். முதல் அத்தியாயத்தில் யக்யா இவ்விதமாக எழுதுகிறார். வெளிப்படுத்துதல் 1வது சுரா ஒன்று முதல் எட்டு ஆயத்துகளையும், வெளிப்படுத்துதல் 19 சுரா 1 முதல் 16 ஆயத்துகளையும், வெளிப்படுத்துதல் 20 சுரா 1 முதல் 15 ஆயத்துகளையும், வெளிப்படுத்துதல் 21 சுரா 1 முதல் 7 ஆயத்துகளையும், வெளிப்படுத்துதல் 22 சுரா 1 முதல் 6 ஆயத்துகளையும், வெளிப்படுத்துதல் 22 சுரா 14 முதல் 21 ஆயத்துகளையும் வரிசையாக வாசிக்கிறேன். கேளுங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவலம் பற்றுகிறார். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள், தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வலமுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஒரு தூதன் பாதாளத்தின் திருவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியரா இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியுமா இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களில் வாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2 மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்து மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பின்பு பளிங்கி போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமா இருக்கிறேன் என்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். இவ்வாறு இறைவன் தம்முடைய அற்புதமான புத்தகத்தை முடிக்கிறார். ஆதாமின் பிள்ளைகள் சிலுவையில் அறைந்த ஈசா மசீஹ் ஒரு நாள் பூமிக்கு வருவார் என்று வாக்குறுதி அளிக்கிறான். இவ்வாறு இறைவன் தம்முடைய அற்புதமான புத்தகத்தை முடிக்கிறார். ஆதாமின் பிள்ளைகள் சிலுவையில் அறைந்த ஈசா மசீஹ் ஒரு நாள் பூமிக்கு வருவார் என்று வாக்குறுதி அளிக்கிறான். தன்னை நம்புபவர்களை தன்னுடன் இருப்பதற்கும் அவரை நம்பாதவர்களை நியாயம் தீர்ப்பதற்கும் அவர் திரும்புவார். அன்புள்ள நண்பரே, ஈசா மசீஹ் பரலோகத்திலிருந்து திரும்புவதை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அவரை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டவர்களில் நீங்களும் இருக்கிறீர்களா? ஒருபோதும் பாவம் செய்யாத ஈசா மசீஹின் மீது இறைவன் உங்கள் பாவங்களை வைத்தார் என்று உங்கள் இதயத்தில் நம்புகிறீர்களா? அதனால் அவர் மூலமாக இறைவன் உங்களை நீதி உள்ளவர்களாக அறிவிக்க முடியும். உங்கள் பெயர் மக்பூல் என்னும் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளதா? ஈசாவுடனான உங்கள் உறவு என்ன? அவர் உங்கள் இரட்சகரா அல்லது அவர் உங்கள் நீதிபதியாக இருப்பாரா? ஈசாவின் வருகைக்கு நீங்கள் தயாரா? இன்று நீங்கள் இறைவனின் குரலை கேட்டால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் வேதம் கூறுகிறது, 2 பேதுரு 3:8-9 ஆயத்துக்களையும், 2 கொரிந்தியர் 6:2 எபிரேயர் 2:3 வெளிப்படுத்தல் 22:20 வாசிக்கிறேன். கேளுங்கள். இதை வாசித்து இந்த நிகழ்ச்சிகளை நிறைவாக்குவோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அன்பான நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு கேட்டதற்கு நன்றி. நீங்கள் கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களுக்கு பலன் கொடுக்க துவா செய்கிறோம். எமது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்து சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.